உஹுத் போர். குறைஷிகள் பழிவாங்க தயாராகுதல். பத்ரு போரில் தோல்வியை தழுவியது ஒருபுறம், தங்களின் மாபெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டது மறுபுறம் என கோபத்தில் கொதித்து போயிருந்த குறைஷிகள் பழிதீர்க்கும் வெறியோடு காத்திருந்தார்கள். எங்கே நாம் படும் இன்னல்களும் துன்பங்களும் முஸ்லிம்களுக்கு தெரிந்துவிடுமோ என்ற அவமானத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஒப்பாரி வைத்து அழுவதோ, அப்போரில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க முயற்சிப்பதோ கூடாது என தடையும் விதித்திருந்தார்கள். கோபம் தணியும் அளவிற்கு பழிவாங்கும் வெறியின் தாகத்தை தீர்த்து கொள்ள பெரிய அளவில் ஒரு போரை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்த வேண்டும் என்று குறைஷிகள் அனைவரும் ஆலோசனை செய்து அதற்கான முயற்சிகள் இறங்கினார்கள். இப்போரை சந்திப்பதற்கு மிகுந்த உற்சாகத்துடனும் ஆவேசத்துடனும் இருந்த குறைஷி தலைவர்களில் இக்ரிமா இப்னு அபு ஜஹல், சஃப்வான் இப்னு உமையா, அபு சுஃபியான் இப்னு ஹர்ப், அப்துல்லா இப்னு அபு ரபியா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இதற்காக அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை அபு சுஃபியான் பத்திரமாக பாதுகாத்து அழைத்து வந்த வியாபார கூட்டத்தில் இருந்த பொருட்களை அப்படியே வைத்துக் கொண்டார்கள். இந்த வியாபார கூட்டம்தான் பத்ரு போருக்கான காரணமாக இருந்தது. எனவே அந்த செல்வங்களுக்கு உரியவரிடம் சென்று, குறைஷிகளே, நிச்சயமாக முஹம்மது உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார், உங்களில் சிறந்தவர்களை கொன்றிருக்கிறார், எனவே அவரிடம் சண்டை செய்வதற்காக எங்களுக்கு இந்த பொருட்களை கொடுத்து உதவுங்கள், அதன் மூலம் நாம் அவர்களிடத்தில் பழிதீர்த்து கொள்ளலாம் என்று கூறினர். அதற்கு அதன் உரிமையாளர்களும் இணங்கி அதில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விற்றார்கள். அந்த வியாபார பொருட்களில் 1000 ஒட்டகங்களும் 50,000 தங்க நாணயங்களுக்குரிய பொருட்களும் இருந்தன. இது குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான், நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் தங்கள் பொருட்களை மக்கள் அல்லாஹுடைய வழியில் செல்வதை தடை செய்ய செலவு செய்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் இவ்வாறே செலவு செய்யும்படி நேர்ந்து முடிவில் அது அவர்களுக்கே துக்கமாக ஏற்பட்டுவிடும். பின்னர் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள். இத்தகைய நிராகரிப்பவர்கள் மறுமையில் நரகத்தின் பக்கமே ஓட்டிச் செல்லப்படுவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 8 வசனம் 36. இதற்கு பின் மக்காவை சுற்றியுள்ள பலதரப்பட்ட வம்சத்தைச் சேர்ந்த வாலிபர்கள், கினானா மற்றும் திகாமா வாசிகள் ஆகியோரிடம், முஸ்லிம்களுடன் நடக்க இருக்கும் போரில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள். மக்களை போருக்கு தூண்ட மேலும் பல வழிகளை கையாண்டார்கள். அபு இஸ்ஸா என்ற கவிஞனை சஃப்வான் இப்னு உமையா இதற்காக தயார் செய்தான். இக்கவிஞன் பத்ரு போரில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை ஈட்டுத் தொகை என்று விடுதலை செய்து இஸ்லாமிற்கு எதிரான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்று அவனிடம் வாக்குறுதி வாங்கினார்கள். ஆனால் சஃப்வானின் ஆசை வார்த்தைகளுக்கு அபு இஸ்ஸா வசப்பட்டான். நீ போரிலிருந்து உயிருடன் திரும்பினால் உனக்கு பெரும் செல்வத்தை கொடுப்பேன், இல்லை நீ கொல்லப்பட்டால் உனது பெண் பிள்ளைகளை நானே என் பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறேன் என்று சஃப்வான் வாக்குறுதி கொடுத்தான். அபு இஸ்ஸா உணர்வுகளை தட்டி எழுப்பும் தனது கவியால் குறைஷியரை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டினான். இதுபோல் மக்களை போருக்கு ஆர்வமுட்ட முசாபிக் இப்னு அப்து மனாஃப் என்ற மற்றொரு கவிஞனையும் நியமித்தார்கள். அபு சுஃபியானால் சென்ற முறை சவிக் போரில் தனது மனதில் உள்ள பழிவாங்கும் ஆசையை சரிவர நிறைவேற்ற முடியவில்லை. அத்துடன் பொருட்களில் பெரும்பாலானவற்றையும் அவர் இழந்தார். ஆகவே முஸ்லிம்கள் மீது மிகுந்த எரிச்சலுடன் இருந்தார். ஜைத் இப்னு ஹாரிசாவுடைய தாக்குதலால் ஏற்பட்ட நஷ்டம் குறைஷிகளது பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்து அளவிட முடியாத கவலையை அவர்களுக்கு அளித்தது. ஏற்கனவே பத்ரில் தங்கள் தலைவர்களை இழந்து துக்கக்கடலில் மூழ்கியிருந்த இவர்களுக்கு இது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் இருந்தது. எனவே முஸ்லிம்களுக்கும் தங்களுக்கும் மத்தியில் தீர்வாக அமையும் ஒரு போரை சந்திப்பதற்காக குறைஷிகள் முழு வேகத்துடன் செயல்பட்டார்கள். குறைஷி படையும் அதன் தளபதிகளும் ஓராண்டுக்குள் மக்காவாசிகள் தங்களது முழு தயாரிப்பையும் செய்து முடித்தார்கள். குறைஷிகள் அவர்களின் நட்புடைய ஏனைய குலத்தவர்கள் மற்றும் பல கோத்திரத்தைச் சேர்ந்த வாலிபர்கள் என 3000 கூட்டு படையினர் போருக்காக கைகோர்த்தார்கள். பெண்களும் படை பட்டாளங்களுடன் இணைந்து வந்ததால் போர் வீரர்கள் பெண்களின் மானமும் கண்ணியமும் பங்கப்பட்டு விடாமல் இருப்பதற்காக ரோஷத்துடன் உயிருக்கு துணிந்து போரிடுவார்கள் என கருதி படைத்தளபதி தங்களுடன் 15 பெண்களையும் சேர்த்து கொண்டார். இப்படையில் 3000 ஒட்டகங்கள், 200 குதிரைகள் மற்றும் 700 கவச ஆடைகள் இருந்தன. ஆதாரம் ஜாதுல் மவாத். இப்படையின் பொது தளபதியாக அபு சுஃபியான் இப்னு ஹர்ஃப் இருந்தார். குதிரை படை வீரர்களுக்கு காலித் இப்னு வலிதும் அவருக்கு துணையாக இக்ரிமா இப்னு அபு ஜஹலும் பொறுப்பேற்றார்கள். அப்துத்தார் கிளையினரிடம் போர்க்கொடி கொடுக்கப்பட்டது. மக்காவின் படை புறப்படுகிறது. இவ்வாறு முழு தயாரிப்புடன் மக்கா படை மதீனாவை நோக்கி புறப்பட்டது. பழைய பகைமையும் உள்ளத்தில் இருந்த குரோதமும் இதுவரை கண்ட தோல்வியும் அவர்களது உள்ளங்களில் மேலும் கோப நெருப்பை மூட்டியவாறே இருந்தது. வெகு விரைவில் நடக்க இருக்கும் பெரும் சண்டையை நினைத்து ஆறுதல் அடைந்தவர்களாக பயணத்தை தொடர்ந்தார்கள். முஸ்லிம்கள் எதிரிகளை உளவு பார்த்தல். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகளின் செயல்களையும் அதன் இராணுவ தயாரிப்புகளையும் கண்காணித்து வந்தார். மக்காவிலிருந்து படை புறப்பட்டு சென்றவுடன் அவசர அவசரமாக படையின் முழு விவரங்களை ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார். அப்பாஸின் தூதர் ஏறக்குறைய 500 கிலோமீட்டர் உள்ள தூரத்தை 3 நாட்களுக்குள் அதிவிரைவில் கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அக்கடிதத்தை ஒப்படைத்தார். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளி வாசலில் தங்கியிருந்தார்கள். நபி அவர்களுக்கு அக்கடிதத்தை உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு படித்து காண்பித்தார். நபி அவர்கள் அவரிடம் அச்செய்தியை வெளியில் கூறாமல் மறைத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டு மதினா விரைந்தார்கள். அங்கு அன்சாரி மற்றும் முஹாஜிர் தோழர்களில் உள்ள தளபதிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார்கள். அவசர நிலை. மதினாவில் முஸ்லிம்கள் எந்த நேரமும் ஆயுதமேந்தியவர்களாக இருந்தார்கள். எதிரிகளின் தாக்குதலை சமாளிக்க எந்த நேரமும் தயாராக இருந்தார்கள். ஆயுதங்களை தொழுகையிலும் தங்களுடன் வைத்திருந்தார்கள். அன்சாரிகளின் ஒரு குழு நபி அவர்களின் பாதுகாப்புக்காக தயாரானார்கள். அவர்களில் சாத் இப்னு முஆத், உசைத் இப்னு ஹுலைர், சாத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் இருந்தனர். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு வாயிலில் ஆயுதம் ஏந்தி காவலில் ஈடுபட்டனர். மேலும் திடீர் தாக்குதலை தடுக்க மதினாவின் நுழைவாயில்கள் மற்றும் சந்து பொந்துகள் அனைத்திலும் சிறு சிறு படைகளாக பாதுகாப்பில் ஈடுபட்டனர். தங்கள் மீது தாக்குதல் நடத்த எதிரிகள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் வர இயலுமோ அந்த அனைத்து வழிகளிலும் எதிரிகளின் நடமாட்டங்களை கண்காணிப்பதற்காக ரோந்து பணியிலும் முஸ்லிம்கள் ஈடுபட்டனர். எதிரிகள் மதினா எல்லையில். மக்கா படை வழக்கமான மேற்கு பாதையில் தனது பயணத்தை தொடர்ந்தது. அப்படை அபுவா என்ற இடத்தை அடைந்ததும் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்த் பின்த் உத்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாருடைய கபரை தோண்டி அவரது உடலை வெளியே எடுக்க வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் படையின் தளபதிகள் இக்கோரிக்கையை நிராகரித்ததுடன் இவ்வாறு செய்தால் ஆபத்தான முடிவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்தனர். குறைஷி படை தனது பயணத்தை தொடர்ந்தது. மதினாவிற்கு சமீபமாக உள்ள அல் அக்கீக் என்ற பள்ளத்தாக்கை கடந்து அங்கிருந்து வலப்புறமாக சென்று உஹுது மலைக்கருகில் உள்ள ஐநைன் என்ற இடத்தில் தங்கியது. இந்த இடம் உஹுது மலைக்கருகில் மதினாவின் வடப்பகுதியில் இருக்கும் பள்ளத்தாக்கின் மேற்புறத்தில் உள்ள பதுனு சப்கா என்ற இடத்தில் உள்ளது. ஆக மக்காவின் படை இவ்விடத்தில் ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் பிறை 6 வெள்ளிக்கிழமை அன்று வந்திறங்கி தங்களது இராணுவ முகாம்களை அமைத்துக் கொண்டது. தற்காப்பு திட்டத்தை ஆலோசித்தல். இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் குறைஷிய இராணுவத்தினரின் நிலைகளை அவ்வப்போது நபி அவர்களுக்கு அனுப்பியவாறு இருந்தார்கள். இறுதியாக எதிரிகள் எங்கு முகாம் அமைத்துள்ளார்கள் என்பது வரையுள்ள செய்திகள் ஒவ்வொன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போது மேல்மட்ட இராணுவ ஆலோசனை சபையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று கூட்டி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்கான ஆலோசனைகளை பரிமாறிக்கொண்டதுடன் தான் கண்ட ஒரு கனவையும் அவர்களுக்கு கூறினார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நான் நல்ல கனவு ஒன்றை கண்டேன். சில மாடுகள் அறுக்கப்படுகின்றன. எனது வாளின் நுனியில் ஒரு ஓட்டை ஏற்படுவதை பார்த்தேன். உறுதிமிக்க பாதுகாப்புடைய கவச ஆடையில் எனது கையை நான் நுழைத்துக் கொள்வதாகவும் பார்த்தேன் என்று கூறி, மாடுகள் அறுக்கப்படுவதின் பொருள் தங்களது தோழர்களில் சிலர் கொல்லப்படுவார்கள். வாளில் ஏற்பட்ட ஓட்டையின் கருத்து தனது குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்படுவார். உருக்கு சட்டை என்பது மதினாவாகும் என்று விளக்கம் கூறினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அபிப்பிராயத்தை தோழர்களிடத்தில் கூறினார்கள். அதாவது, மதினாவை விட்டு நாம் வெளியேறாமல் மதினாவுக்குள் இருந்து கொண்டே நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். குறைஷிகள் தங்களின் இராணுவ முகாம்களிலேயே தங்கியிருந்தால் எவ்வித பலனையும் அடைய மாட்டார்கள். அவர்கள் தங்குவது அவர்களுக்கு தீங்காக அமையும். அவர்கள் மதினாவுக்குள் நுழைய முயன்றால் முஸ்லிம்கள் தெரு முனைகளிலிருந்து அவர்களை எதிர்க்க வேண்டும். பெண்கள் வீட்டுக்கு மேலிருந்து தாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இது உண்மையில் சரியான அபிப்பிராயமாகவும் இருந்தது. நயவஞ்சகர்களின் தலைவனான இப்னு உபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இக்கருத்தையே ஆமோதித்தான். அவன் கஸ்ரஜ் வம்சத்தவர்களின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் இச்சபையில் கலந்திருந்தான். இராணுவ ரீதியாக நபி அவர்களின் கருத்துதான் மிகச் சரியானது என்பதற்காக இப்னு உபை இக்கருத்துடன் ஒத்துப்போகவில்லை. மாறாக, அப்போதுதான் எவருக்கும் தெரியாமல் போரிலிருந்து நழுவிவிட இயலும் என்பதற்காகவே இந்த ஆலோசனையை அவன் ஆமோதித்தான். முஸ்லிம்கள் முன்னிலையில் முதல் முறையாக அவனும் அவனது தோழர்களும் இழிவடைய வேண்டும், அவர்களது நிராகரிப்பையும் நயவஞ்சகத்தனத்தையும் மறைத்திருந்த திரை அவர்களை விட்டு அகன்றிட வேண்டும். இது நாள் வரை தங்களது சட்டை பைக்குள் ஊடுருவியிருந்த விஷப்பாம்புகளை முஸ்லிம்கள் தங்களுக்கு சிரமமான இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் முடிவை மாற்றி அமைத்தான். பத்ரில் கலக்காத நபித்தோழர்களிலும் மற்ற நபித்தோழர்களிலும் சிறப்புமிக்க ஒரு குழுவினர் மதீனாவை விட்டு வெளியேறி போர் புரிவதற்கு நபி அவர்களிடம் ஆலோசனை கூறி அதை வலியுறுத்தவும் செய்தார்கள். அவர்களில் சிலர் இப்படியும் கூறினார்கள், அல்லாஹுவின் தூதரே, இந்த நாளுக்காக அல்லாஹுவிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்து வந்ததுடன் இப்படி ஒரு நாளை சந்திக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தோம். அல்லாஹ் அந்த நாளை எங்களுக்கு அருளியிருக்கிறான். புறப்படுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. எதிரியை நோக்கி புறப்படுங்கள். நாம் அவர்களை பார்த்து பயந்து கோழையாகிவிட்டதால் தான் மதீனாவை விட்டு வெளியேறவில்லை என்று அவர்கள் எண்ணிவிடக் கூடாது. இவ்வாறு வீரமாக பேசிய நபித்தோழர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிபும் ஒருவர். இவர் பத்ரு போரில் கலந்து கொண்டு போற்றத்தக்க அளவில் பங்காற்றினார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்கள் மீது கிதாபை இறக்கிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மதீனாவுக்கு வெளியில் அந்த எதிரிகளை எனது வாளால் வெட்டி வீழ்த்தாத வரை எந்த உணவும் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா. உணர்ச்சி மிக்க இந்த வீரர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது எண்ணத்தை விட்டு கொடுத்தார்கள். மதீனாவை விட்டு வெளியேறி எதிரிகளை திறந்த மைதானத்தில் சந்திக்கலாம் என்ற முடிவு உறுதியானது. படையை திரட்டுதல், போர்க்களம் புறப்படுதல். அன்று வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு நல்லுபதேசம் செய்து உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கும்படி கட்டளையிட்டார்கள். உங்களது பொறுமைக்கு அல்லாஹுவின் நல்லுதவி நிச்சயம் கிடைக்கும் என்று அறிவித்தார்கள். எதிரியை சந்திக்க தயாராகும்படி முஸ்லிம்களை பணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை கேட்டு முஸ்லிம்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அசர் தொழுகையையும் தொழ வைத்தார்கள். மதீனாவில் உள்ளவர்களும் மதீனாவின் மேட்டுப்பகுதியில் உள்ளவர்களும் பெருமளவில் குழுமியிருந்தார்கள். தொழ வைத்ததற்கு பின் நபி அவர்கள் தங்கள் இல்லத்திற்கு சென்றார்கள். அவர்களுடன் அபுபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து மற்ற ஆடைகளையும் அணிவித்தார்கள். நபி அவர்கள் முழுமையான ஆயுதங்களுடனும் ரெண்டு கவச ஆடைகளுடனும் வாளை கழுத்தில் தொங்கவிட்டவர்களாக முஸ்லிம்களுக்கு முன் தோன்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை எதிர்பார்த்திருந்த மக்களிடம் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவிலிருந்து வெளியேறிதான் போர் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நிர்பந்தித்து விட்டீர்கள். எனவே உங்களது அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு அதிகாரத்தை நபி அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். இதனால் அந்த மக்கள் தங்களின் செயல்களுக்காக வருந்தினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு மாறு செய்வது எங்களுக்கு உசிதமானதல்ல. நீங்கள் விரும்பியதையே செய்யுங்கள். அதாவது மதீனாவில் தங்குவதுதான் உங்களுக்கு விருப்பமானது என்றால் அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று மக்கள் கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓர் இறை தூதர் தனது கவச ஆடையை அணிந்தால் அதன் பிறகு அல்லாஹ் அவருக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்கும் வரை அதை கழற்றுவது அவருக்கு ஆகுமானதல்ல என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, முஸ்னத் அஹ்மத், சுனன் நசாயி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது படையை மூன்று பிரிவாக அமைத்தார்கள். ஒன்று முஹாஜிர்களின் பிரிவு. இந்த பிரிவுக்குரிய கொடியை முஸ்அப் இப்னு உமைர் அல் ஹப்தரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவில் குடியேறிய முஸ்லிம்கள். ரெண்டு அன்சாரிகளில் அவுஸ் கூட்டத்தினரின் பிரிவு. இந்த பிரிவுக்குரிய கொடியை உசைத் இப்னு ஹுலைரிடம் கொடுத்தார்கள். மூன்று அன்சாரிகளில் கஸ்ரஜ் கூட்டத்தினரின் பிரிவு. இந்த பிரிவுக்குரிய கொடியை ஹுபாப் இப்னு முந்தீரிடம் கொடுத்தார்கள். படையில் 1000 வீரர்கள் இருந்தார்கள். அவர்களில் 100 நபர்கள் கவச ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்கள் குதிரை வீரர் எவரும் இருக்கவில்லை. ஆதாரம் ஃபதுல் பாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தொழுகை நடத்துவதற்கு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆணை கிணங்க இஸ்லாமிய படை மதீனாவின் வடக்கு நோக்கி புறப்பட்டது. ஸஅத் இப்னு உபாதா, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் கவச ஆடை அணிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் நடந்து சென்றார்கள். நபி அவர்களின் இராணுவம் சன்னியத்துல் வதா என்ற இடத்தை கடந்தபோது தனது படையிலிருந்து சற்று விலகி வந்து கொண்டிருக்கும் நன்கு ஆயுதம் தரித்த ஒரு படையை நபி அவர்கள் பார்த்தார்கள். நபி அவர்கள், நம்முடன் வரும் இந்த படை யாருடையது என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரஜ் இனத்தவர்களின் நண்பர்களான யூதர்கள் இணை வைப்பவர்களுக்கு எதிரான போரில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் நம்முடன் வந்துள்ளார்கள் என்று கூறப்பட்டது. அவர்கள் இஸ்லாமை தழுவியிருக்கிறார்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க தோழர்கள் இல்லை என்றார்கள். ஆனால் இணை வைப்போருக்கு எதிரான போரில் நிராகரிப்போரை தங்களின் உதவிக்கு அழைத்துச் செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துவிட்டார்கள். படையை பார்வையிடுதல். ஷைக்கான் என்ற இடத்தை அடைந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது படையை நிறுத்தி பார்வையிட்டார்கள். அதில் வயது குறைந்தவர்களாகவும் போர் செய்வதற்கு வலிமையற்றவர்களாகவும் இருந்தவர்களை மதினாவிற்கு திருப்பி அனுப்பினார்கள். அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் அப்துல்லா இப்னு உமர், உசாமா இப்னு ஜெயித், உசைத் இப்னு லுஹைர், ஜெயித் இப்னு சாபித், ஜெயித் இப்னு அர்கம், அராபா இப்னு அவுஸ், அம்ரு இப்னு ஹஸ்ம், அபு சயீத் அல் குத்ரி, ஜெயித் இப்னு ஹாரிசா அல் அன்சாரி, சாத் இப்னு ஹப்பா ஆவர். மேலும் இவர்களில் பரா இப்னு ஆசிஃபும் இருந்தார் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் சஹீஹுல் புகாரியில் வரும் இவர்களின் ஹதீஸை நாம் கவனிக்கும் போது இவர் போரில் கலந்தார் என தெரிய வருகிறது. ராஃபி இப்னு ஹதீஜ், சமூரா இப்னு ஜுந்துப் ரதியுல்லாஹ் அன்ஹும் ஆகிய இருவரின் வயது குறைவாக இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் போரில் கலந்து கொள்ள அனுமதி அளித்தார்கள். அதற்கு காரணம் ராஃபி இப்னு ஹதீஜ் ரதியுல்லாஹ் அன்ஹும் அம்பெறிவதில் மிக தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அதனால் அவரை போரில் கலந்து கொள்ள அனுமதித்தார்கள். அப்போது சமூரா ரதியுல்லாஹு அன்ஹு, ராஃபியை விட நான் பலமிக்கவன், நான் அவரை சண்டையிட்டு வீழ்த்தும் அளவுக்கு ஆற்றல் உள்ளவன் என்றார். நபி அவர்கள் அந்த இருவரையும் தனக்கு எதிரில் மல்யுத்தம் செய்ய பணித்தார்கள். அந்த இருவரும் சண்டையிட்ட போது சமூரா ராஃபியை வீழ்த்தினார். இதனால் நபி அவர்கள் சமூராவும் போரில் கலந்து கொள்ள அனுமதித்தார்கள். உஹுதுக்கும் மதினாவுக்கும் இடையில் மாலை நேரமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைக்கானில் மஹ்ரிப் தொழுதார்கள். பின்பு இஷாவும் தொழுது அங்கேயே இரவை கழித்திட ஏற்பாடு செய்தார்கள். தனது இராணுவத்தை பாதுகாப்பதற்காக இராணுவ முகாமை சுற்றிலும் 50 வீரர்களை நியமித்தார்கள். அவர்களுக்கு தலைவராக காஃப் இப்னு அஷ்ரஃபை கொலை செய்ய சென்ற குழுவுக்கு தளபதியாக இருந்த முஹம்மது இப்னு மஸ்லமாவை நியமித்தார்கள். தக்வான் இப்னு அப்துல் ஹைஸ் ரதியுல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தார்கள். முரண்டு பிடிக்கிறான் இப்னு உபை. ஃபஜ்ர் அதிகாலை தொழுகையின் நேரம் வருவதற்கு முன்பே அங்கிருந்து தனது படையை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். அஷௌத் என்ற இடத்தை அடைந்து அங்கு ஃபஜ்ர் தொழுகை நடத்தினார்கள். ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் அளவு எதிரிகளுக்கு நெருக்கமாக இஸ்லாமிய படை இருந்தது. அந்த நேரத்தில் நயவஞ்சகனான இப்னு உபை படையில் மூன்றில் ஒரு பகுதியினரான 300 வீரர்களை அழைத்து கொண்டு போர் செய்யாமல் திரும்ப முரண்டு பிடித்தான். நாங்கள் எதற்காக எங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்வோம்? நபி அவர்களோ தனது கருத்தை விட்டுவிட்டு மற்றவரின் கருத்தை ஏற்று இங்கே வந்திருக்கிறார் என்று காரணம் கூறி தனது வீரர்களுடன் படையிலிருந்து திரும்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கருத்தை விட்டுவிட்டு பிறர் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இவன் விலகிச் சென்றதற்கான உண்மையான காரணம் அல்ல. ஏனென்றால் அவனது நோக்கம் இதுவாக இருந்திருந்தால் இந்த இடம் வரை நபி அவர்களின் படையுடன் அவன் வந்திருக்க மாட்டான். இதையே காரணமாக கூறி முஸ்லிம்களுடன் புறப்படாமல் மதினாவிலேயே தங்கியிருப்பான். மாறாக இந்த சங்கடமான நேரத்தில் அவன் இவ்வாறு செய்ததற்கான முக்கிய நோக்கம் என்னவென்றால், எதிரிகள் பார்க்கும் அளவுக்கு அருகில் வந்துவிட்ட முஸ்லிம் படைகளுக்கு மத்தியில் குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்த வேண்டும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு மற்ற பல முஸ்லிம்களும் விலகிக் கொள்வார்கள். நபி அவர்களுடன் மீதம் இருப்பவர்களின் வீரம் குறைந்துவிடும். அப்போது எதிரிகள் இக்காட்சியை பார்த்து துணிவு கொண்டு நபி அவர்களின் மீது தாக்குதல் தொடுத்து வெகு விரைவில் நபி அவர்களையும் அவர்களது உற்ற உண்மை தோழர்களையும் அழித்து விடுவார்கள். இதற்கு பின்பு தலைமைத்துவம் அவனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் திரும்ப கிடைத்துவிடும் என்பதே அந்த நயவஞ்சகனின் நோக்கமாக இருந்தது. உண்மையில் அந்த நயவஞ்சகன் தனது லட்சியத்தை நிறைவேற்றுவதில் வெற்றி கண்டான். இந்நிலையில் அவுஸ் குலத்தவரில் ஹாரிசா என்ற குடும்பத்தினரும் கஸ்ரஜ் கூட்டத்தினரில் சலமா என்ற குடும்பத்தினரும் கோழைகளாகி போரிலிருந்து திரும்பிடலாம் என்று உறுதியாக எண்ணினார்கள். ஆனால் அல்லாஹ் அவ்விரு குடும்பத்தினரையும் பாதுகாத்து அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சலசலப்பை அகற்றி அவர்களின் உள்ளங்களில் துணிவையும் வீரத்தையும் ஏற்படுத்தினான். இதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அந்த போரில் உங்களில் இரு பிரிவினர் தைரியம் இழந்து உகுது போர்க்களத்தை விட்டு சென்று விடலாமா என்று இருந்த சமயத்தை நினைத்து பாருங்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து காத்து கொண்டான். ஏனென்றால் அல்லாஹ்வே அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான். ஆகவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பார்களாக. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 122. போரை புறக்கணித்து புறமுதுகிட்டு போகும் நயவஞ்சகர்களை அப்துல்லா இப்னு ஹராம் ரதியல்லாஹு அன்பு பின்தொடர்ந்து சென்று அவர்களிடம், இந்த இக்கட்டான சூழலில் உங்களின் கடமை என்ன? அதனை உணராமல் போகிறீர்களே. வாருங்கள், போர் முனைக்கு இறைவழியில் போரிடுங்கள், அல்லது எதிரிகளிடமிருந்து எங்களை காக்கும் அரணாக நில்லுங்கள் என்று எவ்வளவோ எடுத்து கூறி புரிய வைக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள், உண்மையில் நீங்கள் போருக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு உறுதியாக தெரிந்திருந்தால் நாங்கள் உங்களை விட்டு திரும்பி இருக்க மாட்டோம். அதாவது, நீங்கள் போருக்கு வரவில்லை, மாறாக தங்களை தாங்களே அழித்துக் கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட அப்துல்லா இப்னு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் எதிரிகளே, அல்லாஹ் உங்களை அவனது கருணையிலிருந்து தூரமாக்கட்டும், உங்களை விட்டும் அல்லாஹ் தனது நபியை முற்றிலும் தேவையற்றவராக ஆக்கிவிடுவான் என்று கூறி அவர்களை விட்டு திரும்பிவிட்டார்கள். இந்த நயவஞ்சகர்கள் குறித்துதான் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, அந்த நயவஞ்சகர்களை நோக்கி நம்முடன் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் போர் புரிய வாருங்கள், அல்லது அந்த நிராகரிப்பவர்களை எங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு, இதனை நாங்கள் போர் என்று கருதியிருந்தால் நிச்சயமாக உங்களை தொடர்ந்தே வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். அன்றைய தினம் அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிகவும் நெருங்கியிருந்தார்கள். தங்கள் மனதில் இல்லாதவற்றையே அவர்கள் தங்கள் வாயால் கூறினார்கள். அவர்கள் தங்கள் மனதில் மறைத்துக் கொண்டிருப்பதை அல்லாஹு நன்கறிவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 167. மீதமுள்ள இஸ்லாமிய படை உஹுதை நோக்கி. அப்துல்லா இப்னு உபை இஸ்லாமிய படையிலிருந்து அத்துமீறி விலகிச் சென்ற பின் மீதமுள்ள 700 வீரர்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியை நோக்கி புறப்பட்டார்கள். எதிரிகளின் படை நபி அவர்கள் சென்றடைய வேண்டிய உஹுதுக்கு மத்தியில் தடையாக இருந்தது. எனவே நபி அவர்கள், எதிரிகளுக்கு அருகில் செல்லாமல் வேறு சுருக்கமான வழியில் யார் நம்மை உஹுது வரையிலும் அழைத்துச் செல்வார்கள் என்று கேட்டார்கள். அப்போது அபு ஹைசமா ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, நான் இருக்கிறேன் என்று கூறி ஹாரிசா கிளையினருக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் வழியாகவும் அவர்களின் களத்து மேடுகளின் வழியாகவும் அழைத்துச் சென்றார். இப்போது எதிரிகளின் படை மேற்கு திசையில் இருந்தது. வழியில் மிர்பா இப்னு ஹைலிக்கு சொந்தமான தோட்டத்தின் வழியாக முஸ்லிம்களின் படை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவன் குருடனாகவும் நயவஞ்சகனாகவும் இருந்தான். முஸ்லிம்களின் படை தனது தோட்டத்தை கடந்து செல்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் மண்ணை வாரி முஸ்லிம்களின் முகத்தில் எறிந்தான். மேலும், நீ அல்லாஹுவின் தூதராக இருந்தால் எனது தோட்டத்தில் நுழைய உனக்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என்று கத்தினான். இதனால் கோபமடைந்த முஸ்லிம்கள் அவனை கொல்ல விரைந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோழர்களை தடுத்துவிட்டு, இவன் குருடன், இவனது உள்ளமும் குருடு, இவனது பார்வையும் குருடு என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக உத்வத்துல் வாதியில் உஹுது மலைக்கு அருகில் உள்ள கணவாயில் தனது படையுடன் இறங்கினார்கள். பிறகு மதினாவை முன்னோக்கியவாறு தங்களது கூடாரங்களை அமைத்தார்கள். படையின் பிற்பகுதி உஹுது மலையை நோக்கி இருந்தது. இந்த அமைப்பின்படி முஸ்லிம்களின் படைக்கும் மதினா நகரத்துக்கும் மத்தியில் எதிரிகளின் படை தங்கியிருந்தது. தற்காப்பு திட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது படையை கட்டமைத்தார்கள். பல அணிகளாக அவர்களை நியமித்த பின்பு திறமையாக அம்பெய்வதில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த 50 வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலைவராக பத்ரு போரில் கலந்து கொண்ட அவுஸ் கிளையைச் சேர்ந்த அப்துல்லா இப்னு ஜுபேர் இப்னு நுஹ்மான் அல் அன்சாரியை நியமித்தார்கள். பின்பு அவர்களை கனாத் என்ற பள்ளத்தாக்கின் வடக்கு பக்கம் அமைந்துள்ள மலையில் நிலையாக தங்கி முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டுமென்று பணித்தார்கள். இந்த மலை முஸ்லிம்களின் இராணுவ முகாம்களிலிருந்து தென்கிழக்கில் சுமார் 150 மீட்டர் தொலைவில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்பு எறியும் வீரர்களுக்கு கூறிய அறிவுரைகளிலிருந்து இப்படையினரை அங்கு நியமித்ததின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். நபி அவர்கள் தளபதிக்கு கூறிய உபதேசம் வருமாறு: எதிரிகளின் குதிரைப்படை எங்களை நெருங்க விடாமல் அம்பெய்து அவர்களை நீர் தடுக்க வேண்டும். எதிரிகள் எங்களுக்கு பின்புறத்திலிருந்து வந்துவிடக் கூடாது. போர் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமைந்தாலும் நீர் உனது இடத்தில் நிலையாக இருக்க வேண்டும். உமது வழியாக எதிரிகள் எங்களை தாக்கிவிடக் கூடாது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இவ்வாறு தளபதிக்கு உபதேசம் செய்த பிறகு மற்ற வீரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வருமாறு அறிவுரை கூறினார்கள்: நீங்கள் எங்களின் முதுகு பக்கங்களை, அதாவது பிற்பகுதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் போரில் கொல்லப்படுவதை பார்த்தாலும் நீங்கள் எங்களுக்கு உதவ வராதீர்கள். நாங்கள் வெற்றி பெற்று பொருட்களை சேகரிப்பதை பார்த்தாலும் அதிலும் நீங்கள் எங்களுடன் இணைந்து விடாதீர்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், முஹ்ஜம் உத்தப்ரானி. இதே அறிவுரை சஹிஹுல் புகாரியில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது: எங்களை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் நான் உங்களுக்கு கூறி அனுப்பும் வரை உங்களது இடத்தை விட்டு நீங்கள் அகன்றிட வேண்டாம். நாங்கள் எதிரிகளை தோற்கடித்து அவர்களின் சடலங்களை மிதித்துச் செல்வதை பார்த்தாலும் நான் கூறி அனுப்பும் வரை நீங்கள் அகன்றிட வேண்டாம். நபி அவர்கள் இவ்வாறு கடுமையான இராணுவ சட்டங்களை கூறி இந்த சிறிய குழுவை மலையில் நிறுத்தியதன் மூலம் முஸ்லிம்களின் பின்புறமாக எதிரிகள் ஊடுருவி அவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ள ஒரு முக்கிய வழியை அடைத்து விட்டார்கள். படையின் வலப்பக்கத்தில் முந்திர் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும், இடப்பக்கத்தில் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஜுபைருக்கு உதவியாக மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நியமித்தார்கள். காலித் இப்னு வலீதின் தலைமையில் உள்ள எதிரிகளின் குதிரை படைகளை எதிர்க்கும் பொறுப்பை இடப்பக்கத்தில் நிறுத்தியிருந்த ஜுபேர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். மேலும் முஸ்லிம்களுடைய அணிகளின் முன்பகுதியில் வீரத்திலும் துணிவிலும் பிரபல்யமான, மேலும் ஒருவரே 1000 நபருக்கு சமமானவர் என்று புகழ்பெற்ற சிறந்த வீரர்களின் ஒரு குழுவை தேர்வு செய்து நிறுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த திட்டமும் இராணுவ அமைப்பும் மிக்க நுட்பமானதாகவும் ஞானமிக்கதாகவும் இருந்தது. இதன் மூலம் நபி அவர்களின் போர் நிபுணத்துவத்தின் தனிச்சிறப்பு தெளிவாகிறது. மேலும் ஒரு தளபதி, அவர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், நபி அவர்கள் வகுத்த இந்த திட்டத்தை விட சிறந்ததை, நுணுக்கமானதை அவரால் ஏற்படுத்திட இயலாது. எதிரிகளின் போர்க்களம் வந்த பின்புதான் நபி அவர்கள் தனது படையுடன் வந்தார்கள். இருப்பினும் மிகச்சிறந்த இடத்தை அங்கு தேர்வு செய்தார்கள். படையின் பின்பக்கத்தையும் வலப்பக்கத்தையும் உயரமான மலைகளை கொண்டு பாதுகாத்துக் கொண்டார்கள். போர் கடுமையாக மூழும் போது இஸ்லாமிய படையை எதிரிகள் வந்து தாக்குவதற்கு காரணமாக இருக்கும் ஒரே வழியையும் அடைத்து விட்டதால் படையின் பின்பக்கத்தையும் இடப்பக்கத்தையும் நபி அவர்கள் பாதுகாத்தார்கள். முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டால் பின்வாங்கும் போது விரட்டி வரும் எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருப்பதற்காக தங்களது படைக்கு உயரமான இடத்தை நபி அவர்கள் தேர்வு செய்தார்கள். மேலும் எதிரிகள் தங்களை நோக்கி முன்னேறி தங்களையும் தங்களது இராணுவ முகாம்களையும் கைப்பற்றிட நினைக்கும் போது அவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த இது வசதியாக இருக்கும். எதிரிகளை மைதானத்தின் மிக தாழ்ந்த பகுதியில் நபி அவர்கள் ஒதுக்கிவிட்டதில் மிகப்பெரிய நன்மை இருந்தது. அதாவது, ஒரு கால் எதிரிகளுக்கு வெற்றி ஏற்பட்டால் எதிரிகள் வெற்றியின் பலனை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது. வெற்றி முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டால் முஸ்லிம்கள் எதிரிகளை விரட்டி பிடிக்கும் போது முஸ்லிம்களின் கையில் இருந்து அவர்களால் தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. இஸ்லாமிய படையின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் தங்களது தோழர்களில் வீரத்தால் புகழ் பெற்றவர்களை தேர்வு செய்து படையின் முன்னிறுத்தி அந்த குறையை நிறைவு செய்தார்கள். ஆக ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் பிற 7 சனிக்கிழமை காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது படையை இவ்வாறு அமைத்து போருக்கு ஆயத்தமானார்கள். நபி அவர்கள் படையினருக்கு வீரமூட்டுகிறார்கள். தான் கட்டளையிடும் வரை போரை ஆரம்பிக்க கூடாது என்று வீரர்களுக்கு தடை விதித்தார்கள். நபி அவர்கள் 2 கவச ஆடை அணிந்திருந்தார்கள். தங்களது தோழர்களுக்கு போர் புரிவதற்கு ஆர்வமூட்டியதுடன் எதிரிகளை சந்திக்கும் போது சகிப்புடன் இருந்து வீரத்தை வெளிப்படுத்த தூண்டினார்கள். தங்களின் தோழர்களுக்கு வீரத்தை ஊட்டும் வகையில் ஒரு கூர்மையான வாளை உருவி தங்களது தோழர்களிடம், இவ்வாளை என்னிடம் வாங்கி அதற்குரிய கடமையை நிறைவேற்றுபவர் யார் என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்களிடமிருந்து அதை வாங்குவதற்கு பலர் முன்வந்தார்கள். அவர்களில் அலி இப்னு அபு தாலிப், ஜுபேர் இப்னு அவ்வாம், உமர் இப்னு ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் அடங்குவர். இறுதியாக அபு துஜானா என்று அழைக்கப்படும் சிமாக் இப்னு கரஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹுவின் தூதரே, அதற்குரிய கடமை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், இந்த வாள் வளையும் வரை இதன் மூலம் எதிரிகளின் முகங்களை நீ வெட்ட வேண்டும் என்றார்கள். இறை தூதரே, இதன் கடமையை நான் நிறைவேற்றுவேன் என்று அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் அவருக்கு அந்த வாளை கொடுத்தார்கள். அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு மாபெரும் போர் வீரராக இருந்தார். போர் சமயத்தில் மிகுந்த பெருமையுடன் நடந்து செல்வார். அவரிடம் ஒரு சிவப்பு நிற தலைப்பாகை இருந்தது. அத்தலைப்பாகையை அவர் அணிந்து கொண்டால் மரணிக்கும் வரை போர் உரிவார் என்று மக்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்வார்கள். நபி அவர்களின் கரத்திலிருந்து வாளை அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு வாங்கியவுடன் தான் வைத்திருந்த சிவப்பு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு இரு அணிகளுக்கிடையில் பெருமையுடன் நடந்தார். இதை பார்த்த நபி அவர்கள், இவ்வாறு நடப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான், ஆனால் இது போன்ற இடங்களிலேயே தவிர என்று கூறினார்கள். மக்கா படையின் அமைப்பு. இணை வைப்பவர்கள் தங்களது படையை பல அணிகளாக அமைத்தார்கள். படையினரின் உள்ளத்தில் இடம் பிடித்திருந்த அபு சுஃபியான் போரின் தளபதியாக இருந்தார். படையின் வலப்பக்கத்திற்கு காலித் இப்னு வலித் தலைமையேற்றார். இடப்பக்கத்திற்கு இக்ரிமா இப்னு அபு ஜஹல் தலைமையேற்றார். காலாட்படை வீரர்களுக்கு சஃப்வான் இப்னு உமையாவும், அம்பெரியும் வீரர்களுக்கு அப்துல்லா இப்னு அபு ரபியாவும் தலைமை வகித்தார்கள். அப்துத்தார் என்ற குடும்பத்தினர் இப்படையின் கொடியை ஏந்தியிருந்தார்கள். குசை இவனு கிலாபிடமிருந்து அப்துல் மனாப் குடும்பத்தினர் பதவிகளையும் தகுதிகளையும் பங்கு வைத்துக் கொண்ட போது அப்துத்தார் குடும்பத்தினருக்கு போரில் கொடிபிடிக்கும் பதவி கிடைத்தது. இதன் விவரத்தை இந்நூலின் தொடக்கத்தில் நாம் கூறியிருக்கின்றோம். இப்பதவியில் அவர்களிடம் வேறு